நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். இதுல வந்து தாவீதுடைய ஒரு பெரிய தேவனுடைய ஆவியின் மூலமாக ஒரு பெரிய சாகசத்தை நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். வந்து நம்ம அந்த கோலியாத்தை வீழ்த்தி அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய வெற்றியை சம்பாதித்து தருகிற ஒரு பெரிய ஒரு பகுதி இது. பெரிய அதிகாரம் கூட. ஆனால் நம்ம ஒன்று யோசித்து பார்க்கணும், தாவீது திடீர்னு ஒரு நாள் எங்கேயோ எங்கேருந்து வந்துச்சோ என்னவோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து ஒரு பெரிய நேஷனல் ஹீரோவாக ஆயிரல. தன்னுடைய வயதில் தான் தனிமையில் இருக்கும்போது எத்தனையோ நாட்களாக, எத்தனையோ வாரங்களாக, எத்தனையோ மாதங்களாக, வருஷங்களாக ஒரு மெய்ப்பனாக தனியில் இருக்கும்போது, யாருமே தாவீதை பார்க்காத இருக்கும்போது அவர் தன்னுடைய நேரத்தை சரியான விதத்தில், ஒழுங்கான விதத்தில் செலவிட்டார் என்ற இந்த நிகழ்வு நம்மளுக்கு காட்டு. திடீர்னு யாருமே ஒரு நாள் பெரிய ஒரு ஹீரோவா வந்துடவே முடியாது, திடீர்னு நடக்கிறது கிடையாது. பாருங்களேன், அந்த அவர் தனியாக மெய்ப்பனாக அவர் இருக்கும்போது ஒரு சோம்பேறியாக தூங்கிட்டு, இல்லை ஒரு பகல் கனவை கண்டுகிட்டு இருக்கிற ஒரு பையனாக, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா வாலிபருங்க, தங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதுல பெரிய எக்ஸ்பர்ட். வாலிப நேரத்தில் தங்களை எந்த அளவுக்கு தங்களை தயார் செய்து கொள்ளுகிறாங்களோ அந்த அளவுக்கு வல்லமை அவங்க வாழ்க்கை இருக்கும். அப்படி இல்லாமல் எத்தனையோ பேர் தங்களுடைய நேரத்தை வீண் அடிக்கிற ஒரு இதில் பார்க்குறோம். ஆனால் தாவீது அப்படி இல்லை. அவருடைய பெஸ்ட் ஒர்க், தன் கைக்கு எது கிடைச்சிச்சோ, நீதிமொழிகளில் போட்டிருக்கிற மாதிரி உனக்கு பெரிய வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு கவலைப்படாத, உன் கைக்கு எது கிடைக்குதோ அதை சிறந்த விதத்தில் செய். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒரு தெரு பெருக்கிறவனா இருந்தாலும் அவன் தான் பெஸ்ட் தெரு பெருக்கிறவனா இருக்கணும். அவனை மாதிரி கிளீனா வேற யாருமே பெருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் தனக்கு கொடுத்த வேலையில சிறப்பா செய்யறவன ஒருத்தனை பார்த்தோம்னா ஆண்டவர் அவனை உயர்த்தா விட மாட்டார். பாருங்களேன், தாவீது ஒரு மெய்ப்பன் வேலை தான், அந்த காலத்துல ஒரு ரொம்ப அல்பமான வேலை. ஆனா அந்த மெய்ப்பன் வேலை எவ்வளவு சிறந்ததாக, தந்த நான் காக்கிற ஒரு ஆடுக்கு ஆபத்து வந்தாலும் தன் உயிரையே பணைய வைத்து போய் சிங்கத்தின் பின்னாடி, கரடி பின்னாடி விரட்டிட்டு போய் அதை செய்கிற ஒரு வேலையை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஒரு அது வந்து ஒரு ஒரு தன்னுடைய ஒரு போர் வீரனாக தன்னை அந்த பழக்கம் தயார் பண்ணுச்சு. துஷ்ட மிருகங்களோடு சண்டை போட்டு அந்த பழக்கம் வந்து இந்த பெரிய நாளுக்கு அவரை ஆயத்தம் பண்ணதாக நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இருக்கிற வேற நேரத்துல அவர் மியூசிக், அந்த சுரமண்டலத்தை எடுத்து மியூசிக் பிராக்டிஸ் பண்ணி தன்னுடைய மியூசிக் டேலண்டை வளர்த்துக்கிட்டார். அது மியூசிக் டேலண்டை வளர்த்துக்கிட்டாரு. அந்த பாருங்களேன், அந்த டேலண்ட் தான் என்ன பண்ணுச்சு, அவரை பிடிச்சி மெய்ப்பனாக இருந்தவர் ஒரேடியா பேலஸுக்கு போகும்படிக்கு அவரை செஞ்சிச்சு. தனியா இருக்கிற நேரத்துல இன்னொன்னு, அந்த ஸ்லிங், தமிழ்ல என்ன வருதுன்னு தெரியல, அந்த கவனா கவன், அந்த ஸ்லிங்ன்றது ஒரு கல்லை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பாத்து அடிக்கிறது, குறிப்பாத்து அடிக்கிறது, அந்த பழக்கத்தை வேற கத்துக்கிட்டார். பாருங்களேன், குறிப்பாத்து அடிக்கிறது, ஒருவேளை அந்த நேரத்தில் யாராவது அந்த ஜார்த்தெல்லாம் வச்சு ஒரு ஜார் அடிக்கிறதோ, இந்த மரத்து மேல இருக்கிற ஒரு மாங்காவை கரெக்டா குறிப்பாத்து அடிக்கிறதோ அப்படின்ற பழக்கத்தை அவர் கத்துக்கிட்டார். இந்த பிராக்டிஸ் எல்லாமே அந்த மனுஷனை ஒரு மியூசிக்கும் சரி, இந்த கவன் ஸ்லிங்கை பயன்படுத்தி குறிப்பாத்து அடிக்கிறதும் சரி, தன்னுடைய வேலையை சரியா செய்யறதுனால துஷ்ட மிருகங்கிட்ட சண்டை போடுறதும் சரி, இந்த பெரிய நாளுக்கு அந்த மனுஷனை தயார் பண்ணிச்சு. பாருங்களேன், அதோடு நிற்கல, தன்னுடைய தனிமையான நேரத்தில் ஒரு ரகசியமாக ஆண்டவரோடு ஒரு உறவை அந்த மனுஷன் அவன் ஏற்படுத்திக்கிட்டதை பார்க்கறான். எந்த மனுஷனும் ஒரே நாளில் ஒரு பெரிய கதாநாயகனாக மாறுறதில்லை. ஒரு நாளில் ஒரு மனுஷன் பெருசாக வர்றதுக்கு காரணம், அநேக நாட்கள் யாரும் அவனை பார்க்காத நேரத்தில், யாரும் அவனை கவனிக்காத நேரத்தில், அவன் வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு ரகசிய நேரங்கள் தன்னுடைய வேலையை வீணடிக்காமல், நேரத்தை மிகுதிப்படுத்தி தன்னை வளர்த்துக்கிறவன் தான் திடீர்னு ஒரு நாள் பெரியவனாக வர முடியும். பாருங்களேன், அது அருமையாக தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நாம் ரகசியத்தில் நாம் என்னவாக உருவம் எடுக்கிறோமோ ஒரு நாள் பப்ளிக்கா அதான் தான் வருவோம். ரகசியத்தில் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு, ரகசிய பாவம் செஞ்சுக்கிட்டு, மாயமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, அவமான வாழ்க்கையை வாழ்ந்தா பப்ளிக்கா ஒரு நாள் எல்லாரும் அவமானப்படுற மாதிரி வரும். அது ரொம்ப மோசமா போயிடும். அதே ரகசிய நேரத்தில் நாம் நேரத்தை சோம்பேறியா இருந்துக்கிட்டு, நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒருபோதும் நமக்கு திடீர்னு ஒரு நாள் நம்மளை மாத்திராது, ஒரு ஊக்கமா நம்மளை பண்ணிடாது. நம்ம ரகசிய நேரத்தில் நாம் என்னவா இருக்கிறோமோ அதுதான் ஒரு நாள் பெருசா நம்ம வரப்போறோம். அது வந்து தாவீதுடைய வாழ்க்கையில் அருமையா பார்க்கிறோம். இதுதான் கடவுளுடைய வழியும். நமக்கு ஒரு ஆத்மாவை அவர் பெருசா பப்ளிக்கா அவர் பயன்படுத்தணும்னா பல வருஷங்கள் அவனை ரகசியமா அவன் தயார் பண்றார், தயார் பண்றார். அதை பார்த்துக்கணும். இது வந்து நமக்கு எவ்வளவு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்மளுடைய பிரதான கவலையா இருக்கணும். ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், யாரும் பார்க்காத நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், அதை பொறுத்து தான் இல்லைங்களா. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த 17வது அதிகாரத்தில். கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது ஒரு கோலியாத்துடைய ஒரு பெரிய ஒரு மிரள வைக்கும் தோற்றத்தை நம்ம பார்த்தோம். மிரள வைக்கிற தோற்றம், அந்த முழு பகுதியை நம்மளை கோலியாத்தை பார்த்து மிரளும்படிக்கு அது செஞ்சதை நம்ம பார்க்குறோம். 16வது வசனத்தில் பார்த்தோம்னா 40 நாள் அவன் வந்து அந்த தேசத்தையே கலங்க பண்ணிக்கிட்டு, அவங்களை பயம் கொடுத்துக்கிட்டு, யாராவது ஒருத்தன் என்கிட்ட சண்டை போட வாங்க அப்படின்னு அவன் ஒரு சவாலை வீழ்த்ததை பார்க்குறோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்கல, பெத்லகேமிலேருந்து ஒரு மெய்ப்பன் வந்து, ஒரு மெய்ப்பன் பையன் வந்து, ஒரு கேஷுவலாக அவங்க அப்பா அனுப்புனாருன்னு வந்தவன் போய் அன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை நிகழ்த்துவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அவன் வந்து அவன் பெரிய வெற்றியை நிகழ்த்தினா அவனுடைய பலத்தினால அல்ல, விசுவாசத்தினால. விசுவாசத்தினால அந்த முழு தேசமே அந்த ராட்சசனுக்கு முன்னாடி உருகி போயிட்டு இருக்கும் போது இவன் வந்து தைரியமாக பேசி, அவன் பேசுற முதல் வார்த்தைகள் வந்து 26வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீதுடைய முதல் வார்த்தைகள் கூட பைபிள்ல, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பிலிஸ்தியன் எம்மாத்திரம், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம். இதுதான் தாவீதுடைய முதல் வார்த்தைகள். இவன் வந்து யார், இவன் கடவுளுடைய உடன்படிக்கைக்கு வெளியே இருக்கிறவன், விருத்த சேதனம் செய்யப்படாதவன். நம்ம யாரு, நம்ம சேனை அந்த சேனை, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையா நாம் இருக்கிறோம், அவருடைய உடன்படிக்கையில் இருக்கிற மக்கள். நம்மளை நிந்திக்கிறதுக்கு இவன் ஏமாத்திரம் அப்படின்னு ஒரு தாவீது, அந்த யாருக்குமே அந்த பார்வை இல்லை, அவருக்கு இருந்துச்சு அந்த விசுவாச பார்வை. அவர் வந்து கஷ்டங்கள்லாம் பார்க்காம இல்லை, அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்காம இல்லை, ஆனால் ஜீவனுள்ள தேவனை குறித்த ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது. ஆகவே இப்படி அவர் அந்த செயல்படுறதை நம்ம பார்க்கும்போது இதில் என்ன பார்க்குறோம், அவர் விசுவாசத்தில் செயல்பட்டு ஏதாவது செய்யணும்னு வரும்போது அவருக்கு வந்து ஒரு விசுவாசத்தில் உள்ள மனுஷனுக்கு இயற்கை மனிதர்கள்கிட்டருந்து வருகிற தடைகளை பார்க்குறோம். பாருங்களேன், ரெண்டு மனிதர்கள் தாவீதுக்கு தடை பண்ணுவாங்க. தாவீது ஒரு துணிஞ்சு வராரு, ஏதாவது நான் செய்யணுமேனு அவருக்கு ரெண்டு தடைகள் வர்றதை பார்க்குறோம். முதலாவது தடை வந்து தன்னுடைய சொந்த அண்ணங்கிட்ட இருந்து வருது, ரெண்டாவது சவுல் கிட்ட இருந்து வருது. பாருங்களேன், ஆண்டவருடைய ஆவியானவர் தாவீதுக்குள்ள அவரை ஊக்குவித்து ஒரு செயல்படணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில், தேசமே கலங்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அவருக்கு ஒரு ஊக்கம் வருது. பாருங்களேன், இந்த இலியா 27வது வசனத்துல அவருடைய பெரிய அண்ணன் இளையாப் வந்து அவரை கடிந்து கொள்றார். கடிந்து கொண்டு என்ன மாதிரி கடிந்து கொள்றாரு,
அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரன் ஆகிய எலியாப் கேட்ட போது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன, வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டார், யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தார், உன் துணிகரத்தையும்
துணிச்சலாக செய்யணும், எல்லாம் மிரண்டு கோழைகளா இருக்கிறாங்க, துணிச்சலாக செய்யணும்னா அவங்க அண்ணனே வந்து அவரை திட்டுறத பார்க்கணும். ஏன் இப்படி திட்டுறாரு, ஏன் இப்படி திட்டுறாரு? நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் இருக்கலாம், அந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பொறாம இருக்கலாம், ஒரு ஜெலசி. ஏன்னா பொதுவாகவே எல்டர் பிரதர்ஸ்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பிள்ளைங்க, ஒரு ஏழு பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்டர் பிரதர்ஸ் வந்து சின்னவங்களை போட்டு அடக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. எப்போ பார் திட்டிக்கிட்டு, எப்போ பார் அடக்கிக்கிட்டு, அது அவங்கள அடக்கிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கிறத பார்ப்போம். ரொம்ப திட்டத்துக்கு துணிஞ்சு வருவாங்க. அந்த பிரச்சனை யோசேப்புக்கும் இருந்துச்சுன்னு பார்க்குறோம் இல்லைங்களா. யோசேப் அல்ட பிரதர்ஸ்லாம் போட்டு வித்தே போட்டாங்க. மார்த்தா அவ மரியாவை பிடிச்சி திட்டுறத பார்க்குறோம். இந்த மாதிரி ரெகுலராக அடிக்கடி பைபிளில் பார்க்குறோம். தப்பான ஒரு கஸ்டமரி வந்து ஜூனியர்ஸை அடக்கி மேலே நம்ம பெருசாக நம்மளை காமிச்சிக்கணும் அப்படின்றது அப்படி பண்ணுறது தப்பு. ஒருவேளை உங்களுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களை அப்படி பண்ணாதீங்க. அப்படி ரொம்ப பண்ணிங்கன்னா தேவனுடைய பராமரிப்பு என்ன செஞ்சிடும் தெரியுமா? மூத்தவன் இளையவனை சேவிப்பான்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே ஆயிரும். கடைசியில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வேலைக்காராக மாறும்படிக்கு பராமரிப்பு செஞ்சிடும். நம்ம தங்கச்சியோ சரி, ஜானுக்கெல்லாம் எங்கள் வீட்டில் சொல்லுவோம், தங்கச்சியும் நல்லா பார்த்துக்க, அவளை மிரட்டாது. ஏன்னா அந்த மாதிரி பராமரிப்பு பழி வாங்கிடும், அதை பார்த்துக்கணும் பாருங்களேன். அது ஒரு இயற்கையாக இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு ஒரு பொறாம இருந்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ண வரும்போது எலியாபுக்கு தான் அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சார் அவர். ஆனால் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். எலியாபு இல்லை, ஷம்மா இல்லை, அபினதாப் இல்லைன்னு சொல்லி போய் ஓடி போய் அங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்களை பிடிச்சி எடுத்துட்டு வந்து அவங்க சகோதரர்களுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணார். அதை பார்த்து எலியாபுக்கு எப்படி இருந்திருக்கும், என்ன பண்ணணும் இல்லையா? அது மாத்திரம் இல்ல, நான் போர் சைனல சேர்ந்து மிலிட்ரியில இருக்கிற ஒரு வாட்டியும் பேலஸ் பார்த்தது இல்ல. இவன் போய் அந்த சுரமண்டலத்தை வாசிக்கிட்டு போய் ராஜா பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறானே, எவ்வளவு மேன்மையா அவன் போயிட்டானே அப்படின்ற ஒரு பொறாம நேச்சுரலா பிரதர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அந்த பொறாமையில தான் நான் என்ன நினைக்கிறேன், நான் ஒரு பிரதர் கடவுள் வந்து, ஏன்னா இது இன்னொரு காரணம் ஒரு அப்பா நம்ம சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா ஆண்டவர் வந்து அவரை ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, தேவன் உருவத்தை பார்க்காமல் இருதயத்தை பார்க்கிறார். அவனுக்கு பொறாம உள்ள இருதயத்தை ஆண்டவர் பார்த்துருப்பார். தாவீதுக்கு அது இல்லை, அதை பார்க்கலாம் நம்ம. தாவீதுக்கு அந்த மாதிரி இருக்குல்ல, அவர் தேவனுக்கு ஏற்ற இருதயமா இருந்துச்சு. அந்த பொறாமையில இங்க வந்து பாருங்களேன் எவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை அவன் பேசுறான். அந்நியாயம் மாத்திரம் இல்ல, ஒரு அன்கைண்ட் மாத்திரம் இல்ல, ரொம்ப நன்றி கட்ட விதத்தில் பேசுறது. ஏன் தாவீது வந்து அங்கிருந்து வந்து எதுக்காக வந்தான், அவங்க அப்பா அனுப்பி இவங்களுக்கு ஏதோ போறது இருக்காங்களே, இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர வந்திருக்கான் ஸ்பெஷலா. அதை எடுத்துட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து போறதுக்கு இதுக்கு வந்திருக்கிறானே இல்லாம ஏன் வந்தாய், ஏன் வந்தாய், அந்த மாதிரி ஒரு, அது மாத்திரம் இல்ல அவனை ஒரு அங்க பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒரு பப்ளிக்கா போய் இன்சல்ட் பண்ணணும்னா எப்படி இருக்கும், நான் போய் கோலியாத்துக்கிட்ட சண்டை போற போறேன் என்ன கொடுப்பாங்க அப்படின்ன உடனே அங்க போய் அந்த கொஞ்சம் ஆடுகளை பார்த்துக்கிட்டு இருந்த மேய்ப்பனாச்சு, நீ அதை போய் விட்டுட்டு என்ன வந்த, கொஞ்சம் ஆடுங்க அதை கூட பார்த்துட்டு யார்கிட்ட விட்டு வந்த, பொறுப்பில்லாத பயனே, எங்க விட்டு வந்த, ஏன் வந்த அப்படின்ற மாதிரி திட்டுறது. அவர் இன்சல்ட் பண்ணி அவர் ஒண்ணுமே யூஸ்லெஸ் ஃபெலோ, ப்ரௌட் ஃபெலோ, சும்மா இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பான், அகங்காரம் பிடிச்சவன், அவன் கொடுத்த ஆடுகளை கூட ஒழுங்கா பாத்துக்கலன்ற மாதிரி அவர் அவமானப்படுத்துற மாதிரி பேசுற. அது தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன், ஒரு தப்பா அவரை குற்றப்படுத்தி. ஏன்னா ஒண்ணு நம்ம பார்த்தோம், ஒழுங்கா மேய்ப்பனாக அவருடைய ஆடுகளை பொறுப்பா ஒரு ஆள் கிட்ட விட்டுட்டு வந்தார், ஞாபகம் இருக்கலாம், விட்டுட்டு வந்து அப்பா சொன்ன மாதிரி ஒழுங்கா இங்க வந்து எல்லாத்தையும் செய்யறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனா அவர் தப்பா ஒரு ஒரு அவமானப்படுத்துற மாதிரி அகங்காரத்துல ஒரு பெருமையில ஒரு திட்டுற அந்த லாங்குவேஜும் பாருங்களேன், ரொம்ப இன்டீசன்ட் லாங்குவேஜ். தப்பா குற்றப்படுத்துறது மாத்திரம் இல்ல, தப்பா இன்டீசென்டா லாங்குவேஜ் வருது பாருங்க. இந்த மாதிரி ஆவியில இருந்து தேவன் நம்மள காப்பாத்த நம்ம ஜெபம் பண்ணோம். அநேக நேரத்துல நமக்கு தப்பா இந்த மாதிரி குற்றப்படுத்துறது, திட்டுறது, இன்டீசன்ட் லாங்குவேஜ் வர்றதுக்கு காரணம் நம்ம இதயத்துல இருக்கிற ஒரு கோளாறுனால. எலியாபுக்கு அப்படித்தான் வந்துருச்சு, ரொம்ப கொடுமையா தம்பியாச்சு, தம்பியை போய் இப்படி திட்டுறது, தம்பியை போய் இப்படி கடிந்து கொள்றது, ஒரு இன்டீசென்டா அவரை போய் திட்டுறது வந்து தட்ஸ் வெரி ராங். அந்த பொறாமையின் இருதயம், பொறாமையின் இது சொந்த தம்பின்னு கூட இல்லாம ஆர்ஷா திட்டுறத பார்க்கறோம். ஆனா தாவீது அதுக்கு ஒரு சமாதானமா ஒரு ஒரு மீக்கா தான் பதில் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றார், நான் என்ன செய்தேன், என்ன குற்றம் செய்தேன், ஏன் இப்படி திட்டுற, என்ன குற்றம் செய்த, அது பொறுமையா சகிச்சுக்கிட்டு அத அதனால சரி நான் வர்றது உனக்கு பிடிக்கலையா, சரி நான் போறேன் போய் எப்படியா அப்படின்ற மாதிரி இல்லாம அவனை சும்மா இக்னோர் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறேன், வேற இடத்துக்கு போய் மத்தவங்க கிட்ட கேட்கிறேன். அது கேட்கறத நம்ம பாக்குறோம். கேட்ட பிறகு போய் அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரிச்சு இதேதான் சொல்றாரு, இந்த வித்த சேதனம் செய்யப்படாதவனுக்கு ஏன் நம்ம பயப்படணும். இந்த நியூஸ் சோல்ஜர்ஸ்குள்ள பரவி சவுலுக்கு தெரிய வருது. அப்ப சவுல் அவரை கூப்பிடுறாரு. பாருங்களேன், சவுலு இன்னொரு நெகட்டிவ் வாய்ஸ். அவர் என்ன சொல்றாரு, சவுலு 30வது வசனத்தில்,
அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் அவனை அழைத்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலந்த வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான்.
சவுலுக்கு விஷயம் போய் சவுல் அப்படி ஒரு தைரியமா ஒருத்தர் பேசுறாங்க நம்ம கேம்ப்ல அப்படின்னா கூட்டு வாங்க பாக்கலாம்னு பார்க்கும்போது சவுல் பாக்குறாரு, இந்த மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்த பையன் வா பாப்பேனா என்ன அப்படின்னா, ஐயா ராஜாவே இவனுடைய வித்த சேதனம் பண்ணாதவனை பார்த்து பயப்படாதீங்க, அவனை தான் பார்த்துக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கிறாங்க, சவுலம் பயப்படுறாங்க, ஆர்மியும் பயப்படுறாங்க. ஒரு விசுவாச வார்த்தையை சொல்றான், பயப்படாதீங்க, அவங்கிட்ட நான் போர் செய்ய போவேன் அப்படின்னு தைரியத்தோடு அவர் சொல்றாரு. அதுக்கு சவுல் இன்னொரு நெகட்டிவாக, நீ ஒரு சின்ன பையாச்சு, நீ போய் எப்படி நீ செய்ய முடியும், நீ என்னத்தை செய்ய முடியும், அவன் நீ சின்ன இன்னும் பையன், அவன் வாலிபத்துல இருந்தே போர் வீரனா இருக்கிறவன், அவ்வளவு பெரிய வீரனாச்சே, நீ என்ன செய்ய முடியும். சவுல் பாருங்களேன், எல்லாம் மனுஷ அதிகமா தான் பார்த்திருக்கு. நீ ஒரு அவன் ரொம்ப எல்லா எல்லா ஆயுதத்திலையும் சேர்ந்தவன், அவன் இன்னும் வாலிபன், ஒன்னும் விவரம் தெரியாத பையன், அவன் கையில போய் மாட்டிக்கிட்டான் உயிரை ஏன் பணைய வைக்கிறன்ற மாதிரி ஒரு இது கேட்கிற. ஏன்னா சவுல் வந்து மனுஷ பார்வையில அவர் பார்க்கிறார், மனுஷ பார்வையில பார்த்து. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஜெபேஷ் கிலேட்ல இந்த மாதிரி வரும்போது சவுல் தான் ஆவி நிறைஞ்சிருக்கும் போது வல்லமையாக போனார், போய் சண்டை போட்டு வந்தார். ஆனா இப்ப அவரே பயந்து இருக்கிறார் பாருங்களேன். அந்த அவர் பயத்தை ஜனங்க மேல காமிச்சாரு, ஜனங்க பயந்தாங்க. இப்ப சவுல் தாவீதுக்கும் அந்த பயத்தை கொடுத்து இது பண்ணலான்னு பாக்குறார். ஆனா தாவீது அதை ஒத்துக்கல. தாவீது கொடுக்குற அருமையான வார்த்தைகள் பாருங்களா. தாவீது அப்படி அவர் சொன்ன பிறகும் அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டு அனுப்ப பாக்குறார். பெரிய தாவீது பத்தல கூட அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கத்தியெல்லாம் சைட்ல வச்சுக்கிட்டு போப்பானா தாவீது ட்ரை பண்றாரு. ஏன்னா அந்த அதுல தான் நம்பிக்கை சவுலுக்கு, ஆண்டவருடைய நம்பிக்கையே போயிடுச்சு. மனுஷ மெத்தட்ல தான் சவுலுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, அத பார்த்த உடனே தாவீதுடைய அருமையான வார்த்தைகளை இங்க பாத்தீங்கன்னா 34ல இருந்து, எப்படி நீ போய் செய்ய முடியும், எப்படி நீ ஒரு சின்ன பையன் ஆச்சே, அவன் ஒரு போர் வீரன் ஆச்சேன்னா, தாவீது சொல்றாரு, நான் உன்னுடைய அடியான் என்னுடைய தகப்பனுடைய ஆடை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஆடு மேய்க்கிறவன்றத மறைக்கல, அதை பத்தி வெக்கமும் படல, ஆனா அதையே ஒரு ரீசனாக பயன்படுத்தி அந்த ஆடை நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கமோ கரடியோ அத ஒரு ஆடை வந்து எடுத்துட்டு போயிருச்சுதான், நான் வந்து துணிஞ்சு ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறவன் அல்ல. அந்த நேரத்தில் அந்த கரடிய ஆடை விரட்டிட்டு போய் அது முடிய பிடிச்சி இழுத்து என் ஆடை அதை பிடிச்சி கொன்னு என் ஆடை நான் காப்பாத்திட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி கரடிகளை கொண்டு இருக்கேன், சிங்கத்தை நான் கொண்டு இருக்கிறேன், அப்படி ஒரு கரடியை கொன்ன மாதிரி சிங்கத்தை கொன்ன மாதிரி இவனை கொண்டுட்டு வரேன், என்னை அனுப்புங்க, எனக்கு இது பழக்கம் இருக்கு, ஆபத்தின் பழக்கம், நான் போறேன், என்ன அனுப்புங்க அப்படின்னாரு. அது பாருங்களேன், அது அருமையா ஆண்டவருக்கு தான் அங்க மகிமையை கொடுக்கிறார், ஆண்டவருக்கு தான் மகிமையை கொடுக்கிறார். அந்த கரடி ஆடை கொன்ன மாதிரி இந்த பிலிஸ்தியன் ரிசப்சேதனம் செய்யாத பிலிஸ்தியன் அது மாதிரி ஒருவனா இருப்பான். ஏன்னா ஜீவனுள்ள தேவனை அவன் நிந்தித்து இருக்கிறான். கரடி வாய்க்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவித்த ஆண்டவர் இவனுடைய கையில இருந்து என்ன தப்புவிப்பார். அதான் ஒரு அவருடைய ஆர்குமெண்ட். ஒரு விசுவாச மனுஷன் விசுவாச வார்த்தைகளோடு அவர் பேசுறத நம்ம இங்க பார்க்கணும். ஒரு பாருங்களேன், ஒரு கடந்த காலத்துல ஆண்டவர் தனக்கு என்ன செய்தாரு, எப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்தாருன்றத அடிப்படையில நிகழ்காரியத்துல விசுவாசத்தோடு ரிஸ்க் எடுக்க போறார். இது பாஸ்ட பார்த்துட்டு இந்த கரடி வாய்க்கும் சிங்கத்து வாய்க்கும் என்ன தப்புவித்த ஆண்டவர் இவங்கிட்ட இருந்தா என்ன தப்புவிப்பார், இவங்கிட்ட இருந்தா என்ன தப்புவிப்பார். இதே மாதிரி தான் சங்கீதத்துல பலது வரும். இதே ஆர்குமெண்ட் தான் நம்ம சங்கீதம் ஆரம்பிச்சிருக்கிறோம். 18-19 கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை விசாலமான இடங்களில் என்னை வைத்தார், ஆகவே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன் அவர் என்னை கடந்த காலத்துல காப்பாத்தி வந்தது வந்து எனக்கு எதிர்காலத்துல அவருக்காக துணிய எனக்கு பலன் கொடுக்கு. அதைத்தான் அவர் இங்க செய்யறதை நம்ம பார்க்கணும். பவுல் கூட ஒரு திமோத்தி 2:4 சொல்றாரு, சிங்கத்தின் வாய்க்கு எங்களை காப்பாத்தி விடுதலை ஆக்கினார். ஒருவேளை இதே பிரேஸ் தான் தாவீதை நினைச்சு தான் பேசியிருப்பார். அவர் சிங்கத்தின் வாய்க்கு என்னை விடுதலை ஆக்கினார். ஓகே, அந்த சவுலுடைய அப்ஜெக்ஷன் அப்படிதான் டீல் பண்ணார். ரெண்டு பேர், எலியாபு சொந்த அண்ணன், அவரை டிஸ்கரேஜ் பண்ணலாம்னு பார்த்தாங்க. சவுல் ராஜாவை டிஸ்கரேஜ் பண்ணோம்னு பார்த்தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சவுல் என்ன பண்றாரு, போய் வா கர்த்தர் உன்னோடு இருக்கட்டும். அவருடைய தைரியத்துக்கு முன்னாடி சவுலுடைய அப்ஜெக்ஷன் ஒன்றும் நிற்க முடியல, போய் வா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கதான் இந்த 40th வசனத்திலிருந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. தாவீதும் கோலியாத்தும் நேர்நேராக சந்திக்கிறது. இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது தான் பெருசாக ஹீரோ மாதிரி தெரிஞ்சாலும் திருப்பி படித்து பார்த்தாலும் அந்த தாவீது விசேஷம் இல்லை. தாவீது தொடர்ந்து அது தாவீது விசேஷமாக வர்றதுலே காரணம் என்னன்னா பைபிளில் தான் வித்தியாசம். ஒரு ஹீரோ மாதிரி ஒரு மனுஷனை காட்டணும்னு இல்லை, ஆனால் தாவீது வந்து கடவுளை எவ்வளோ மகிமைப்படுத்துகிறாருன்றதை பார்க்குறோம். கடவுளுடைய ஆவி தனக்குள்ள வந்ததுனால தான் இப்படி செயல்பட முடிஞ்சிச்சுன்றத பார்க்கிறேன் பாருங்களேன். அதுதான் அந்த 40th வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிலிஸ்தியன் தாவீது பர்மிஷன் வாங்கியாச்சு, சவுல் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு அவர் போறாரு. அவர் போகும்போது பாருங்களேன், அந்த அவர் கிட்ட போகும்போது இந்த ஷீல்டு பேர் ஃப்ரண்ட்ல போறாரு. 40 ஆயிப்போச்சு. இந்த 40th வார்னிங் கடைசி நாள் முடிஞ்சிருச்சு. இன்னுமே என்ன நடக்கணும், இன்னுமே போர் தான் நடக்கணும், இன்னுமே யாரும் வர மாதிரி தெரியல. போர் சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, போருக்கு போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து ஒரு சிக்னல் வருது, உன் சேலஞ்சை நாங்கள் ஏத்துக்கிறோம், நாங்கள் ஒரு வாரியர் அனுப்புறோம் அப்படின்னவுன்னா, இப்போ இவர் வந்திருக்கிறார் கோலியாத், ஓகே ஒரு வாரியர் வர போறாரு பார்க்கலாம், நம்ம போய் சண்டை போடுறதுக்கு போகலான்னு வந்திருக்கிறார் துணிச்சலா கோலியாத். வரும்போது பாருங்க, 40th வரும்போது யார் அந்த போர் சேவகன், எப்பேற்பட்டவன் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கும். கோலியாத் வந்து இந்த பகுதியில 40-44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தலைப்பு இதுல என்ன தலைப்பு கொடுக்கலான்னு வந்துச்சுன்னா, The power of weakness. பலவீனத்தினுடைய வல்லமை. ஏன் அப்படி சொல்றேன்றதை பாருங்களேன். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா இந்த பெரிய ராட்சசன் உருவத்துல 17 மேல பெருசு, உருவம் மாத்திரம் இல்லை அவனுடைய ஹைட் மாத்திரம் இல்லை, பாடி பயங்கரமான பாடி, பாடியோடு அவனுக்கு இருக்கக்கூடிய ஆர்மர் பார்த்தீங்கன்னா, நான் போன வாட்டி சொன்ன 57 kg உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கரண்ட் கம்பம் மாதிரி ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு அந்த ஈட்டியில 8 kg தலையை வச்சுக்கிட்டு இப்படி நின்று வரான். எவ்வளோ அவனை பார்த்தாவே மிரண்டு போகிற அளவுக்கு வரான். அதுக்கு ஆப்போசிட்டா அவர் WWF வர மாதிரி வரான். அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சின்ன பையன் போய் நின்னா எப்படி இருக்கும், எவ்வளவு ஒரு காட்சி இமேஜின் பண்ணி பாருங்களேன். எவ்வளவு வீக்கா தெரிவார் தாவீது, சின்ன வாலிப பையன், இவன் ஒரு ராட்சச மாதிரி இருக்கிறான் வாலிப பையன். அவனுக்கு முன்னாடி பார்த்தா தாவீதுடைய வீக்னஸ் ஒரு சின்ன ஒரு டுவார்ஃப் பண்ணுவான், ஒரு குள்ள மனுஷன் மாதிரி தாவீது அங்க போய் நின்றுகிட்டு இருக்கிறான். ஒரு வாலிபன், கோலியாத். அது மாத்திரம் இல்ல, கோலியாத் லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். லேட்டஸ்ட் வெப்பன்ஸ், தாவீது கால என்ன வெப்பன் இருக்குது? ஒரு ஒரு இது பட்டயம் கூட இல்ல, சின்ன கத்தி கூட இல்ல, எங்கேயாவது குத்துறதுக்காவது கத்தி கூட இல்ல. ஒரு அந்த தடி என்ற ஸ்லிங்கம், அஞ்சு கல்லு, ஸ்மூத் கல்லு ரிவர்ல இருந்து பொறுக்கிக்கிட்டு அதை போய் நின்றுக்கிட்டு இப்படி போய் சவால் விட்டு நிக்கிறாங்க. அந்த காட்சியை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பகுதி பார்த்தீங்கன்னா தாவீதுடைய பலவீனத்தை ரொம்ப வலியுறுத்து. ஒரு பெரிய ராட்சசத்துக்கு முன்னாடி, எல்லா ஆயுதத்தை தரித்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு முன்னாடி அவன் போய் இப்படி நிக்கிறான். கோலியாத்துக்கே பார்த்து சிரிப்பு வந்துருச்சு. அவன் பார்த்து கேலி பண்றான். கோபம் வந்துருச்சு. கோபம் வந்துட்டு பாருங்களேன், அவன் என்ன கேட்கிறான், என்ன அவமானப்படுத்திருக்காங்கம்மா, சின்ன பையனை அனுப்புறீங்க, உங்களுக்கு வேற யாரும் கிடைக்கலையா, நான் ஒரு நாய், அவன் என்ன குச்சி எடுத்துட்டு வந்திருக்கான், நான் என்ன அவங்க தெருநாயின்னு நினைச்சியா, குச்சியில வந்து என்ன விரட்டிடலாம், குச்சி எடுத்துட்டு வந்தா நான் பயந்து ஓடிடுவேன் அப்படின்ற மாதிரி கோபமா பேசுற. அப்புறம் இந்த கோபத்துல பிலிஸ்தியர் தேவர்களை கொண்டு தாவீத சபிக்கிறான். தாவீத சபிக்கிறான். 42 படிங்க.
சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞன் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசத்தை பண்ணினான்.
சுத்தி பார்த்துனான். அந்த போர்ல போய் அவர் நிற்கும் போது தாவீது வராரு. ஓ, இவன் ஏதோ ஒரு ஷீல்டு பேரர் போல, யாரு வாரியர், யாரு யாரு பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை, இவர் தாங்க வாரியர். அவனுக்கு தாங்கவே முடியல, தாங்கவே முடியாம சிவந்த மேனி அழகா வேற இருக்கிறான். சிவந்த மேனி இருக்கிறத பார்த்துட்டு அங்க எங்கதான் பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடுறத விட்டுட்டு இங்க வார்க்கா வந்திருக்கிற இது என்ன நாயா நினைச்சுக்கிட்ட பாருங்க, எவ்வளவு டிஸ்கரேஜ்மெண்ட் தாவீதுக்கு. நம்மளா இருந்தா எங்க அண்ணன் என்ன அவமானப்படுத்துறான், இந்த ஊர் ராஜா என்ன மதிக்கல, இவன் எழுதி என்ன மதிக்கல, நான் என்னத்துக்கு இந்த போர செய்யணும் அப்படின்னு அப்படின்னு வருத்துட்டு போயிருக்கலாம் இல்லையா. பாருங்க, அதான் பாக்குறோம். ஒரு ஒரு பெரிய கோபத்தோடு, நான் என்ன நாயா என்ன இப்படி அடிக்க வந்திருக்கிற. தாவீது ஒரு ஒரு ஃபியூட்டைல் மேட்ச், ஒரு ஃபியூட்டைல் மேட்ச், மேட்சே இல்லை. மனுஷ பார்வையில பார்த்தோம்னா நம்ம என்ன நினைக்கணும், அந்த அவன் சொல்றான் கோலியாத்து, என்கிட்ட வா, உன்னை பிடிச்சி உன் சதைய கிழிச்சு காற்றில் பறவைகளுக்கு நான் தீனியா உன்னை போடுறேன், மிருகங்களுக்கு ஒரு தீனியா உன்னை போடுறேன் அப்படின்றான். அதை பார்க்கும்போது நமக்கு மனுஷரீகமா பார்த்தோம்னா அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வயதுல படிச்சதுனால. அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படி பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த சின்ன பையன் தான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போறானே, நம்ம கண்ணால பாக்குறோமே, அவன் பிடிச்சி எப்படி சாக்குவான்னு எல்லாரும் கண்ணை விரிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்க, பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சேட் ஆச்சு அப்படின்னு. இந்த பகுதி நமக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னா, கடவுளுடைய கரத்தில் பலவீனம் எவ்வளவு வல்லமையானதுன்றத நம்ம பார்த்து படிச்சுக்கணும். தாவீதை தான் காட்டுது. ஒரு மனுஷன் ஒரு விசுவாசத்தோடு போறான், அஞ்சு கல்லுகளை அந்த ஸ்லிங்க எடுத்துட்டு போறான், அவனுடைய ஒரே நம்பிக்கை எல்லாம் கடவுளுடைய பவர்ல தான். அந்த பேட்டில் ஃபீல்ட்ல பார்த்தா ரொம்ப வீக்கஸ்ட் தாவீது தான். ஆனா அவனுக்கு இருக்கிற ஒரு கடவுளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த், கடவுளுக்கு ஒரு குணம் இருக்குங்க. என்னன்னா, அவர் பலவீனரை கொண்டு பலவான்களை வெக்கப்படுத்துகிற தேவன் அப்படின்னு பைபிள்ல ஒரு ஒரு ஆட்ரிபியூட், காட் ஆட்ரிபியூட்ல அவருடைய குணாதிசயங்கள ஒரு குணம் என்னன்னா, பலவீனர்களை கொண்டு பலவான்களை வெக்கப்படுத்துகிற தேவன், பைத்தியக்காரர்களை கொண்டு ஞானிகளை வெக்கப்படுத்துகிற தேவன். அப்படித்தான் ஆண்டவர் செயல்படுறவர். பாருங்க, ஏன் அப்படி செய்யறாரு, ஏன் அப்படி செய்யறாருன்னா, அதன் மூலமாக மகிமை அந்த மனுஷனுக்கு இல்ல, அவருக்கு வரும்படிக்கு, அவருக்கு வரும்படிக்கு தான் பலவீனரை கொண்டு அவர் கிரியேட் செய்கிற தேவன். இந்த உலகத்தின் தான் ஒண்ணு குறந்தேர்ல வருது, அவர் இந்த உலகத்துல பைத்தியக்காரர்களான நம்மளை, பலவீனரான நம்மளை தெரிந்து கொண்டது காரணம் என்ன, பலவான்களை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கு. யூ சூஸ் த வீக் திங்ஸ். எப்பவும் பலவான்கள் தான் ஜெயிக்கிறது இல்லை. இப்ப தாவீது இங்க ஒரு பலவீனத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஒரு பிக்சர் பாருங்க. ஒரு ஒரு சில சங்கீதத்துல வசனம் படிப்போம். சங்கீதம் 20:7.
சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம்.
33:16
எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான்.
இந்த மாதிரி நான் பல வசனங்கள் நோட் பண்ணியிருக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நம்பிக்கை, அவர் நாமத்தில் உள்ள நம்பிக்கை நான் மேன்மை பாராட்டுவோம். ஒரு ராஜா வந்து அவன் சேனையினால வெல்றதில்ல, பெரிய பலத்தினால வெல்றதில்ல, வெற்றி கர்த்தர்கிட்ட இருந்து வருது. இதெல்லாம் தான் தேவனுடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானம். தாவீதுக்கு எப்படி வந்துச்சு இந்த குணம், இதெல்லாம் இந்த வசனங்கள்லாம் அவரு ஒருவேளை எழுதாம அந்த காலத்துல இல்லாம இருந்தோம், இந்த பார்வை தாவீதுக்கு இருந்ததுனால தான். வெற்றி எல்லாம் இந்த உலகத்துல பலத்தினால, ஆண்டவர் இன்னொரு சங்கீதத்துல இருக்கு, ஆண்டவர் வந்து மனுஷனுடைய பலத்துல அவன் தொடையில இருக்கிற பலத்தினால அவன் மெச்சித்து பெருசா மேன்மை பாராட்டுறது இல்லை, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் வெற்றியை கொடுக்கிறார் அப்படின்லாம் வருது. இதெல்லாம் வரைஞ்சது தாவீது தான். நம் தேவன் பலவீனத்தில் கிரியை செய்கிற தேவன், இம்பாசிபிள் முடியாதுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளில் பலவீனத்தை பயன்படுத்தி வல்லமையை அவனால் செயல்படுத்த முடியும் அப்படின்றத அவர் நம்பினதுனால தான் இப்படி ஒரு ரிஸ்க் அவனால எடுக்க முடியுது. நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்க்கணும், என்ன கஷ்டத்தை, என்ன முடியாத நிலைமையை, கஷ்டமான சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம். அந்த தேவன் வந்து நம்ம பலவீனம், நம்மளால முடியாதுன்றத பத்தி நம்ம யோசிக்க கூடாது. ஏன், ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வைத்து அவருக்கு நம்ம பயந்தோம்னா அந்த பலவீனத்துல தான் அவர் வேலை செய்யறது. விசுவாசத்தின் மூலமா பலவீனத்தையும் பலமாக மாற்றக்கூடிய தேவன் நம் தேவன். பாருங்க, தாவீது வீக் தான், அதனால ஒண்ணு முடியாது தான். அதை பார்க்கும்போது வேடிக்கையா இருந்துச்சு அந்த சீன். ஆனா அந்த பலவீனத்தை வச்சுதான் அன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். பாருங்களேன், நம்ம வாழ்க்கையிலையும் அதாங்க நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் பலவீனம் பலவீனம் நினைக்கிற மாதிரி இல்ல, ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சு விசுவாசத்தோடு இருந்தோம்னா அந்த பலவீனத்தை அவர் ராஜ்யத்துக்காக பயன்படுத்துறார். நான் ஒரு கதையை படித்தேன். ஒரு பாஸ்டர் வந்து ரொம்ப மோசமான, ரொம்ப ரவுடித்தனமான ஏரியால போய் அவர் பிரசங்கம் பண்ணார். டென்ட் கேம்ப் போட்டு காஸ்பல் மெசேஜ் சர்ச்சா போய் பிரசங்கம் பண்ணாங்களாம். ரெகுலரா பிரசங்கம் பண்ணி அங்க ஒரு சபையா வச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். பிரசங்கம் பண்ணிட்டு அந்த ஊர்ல இருந்த பெரிய ரவுடி அவன் வந்து கேட்டு போய் ஆனால் மனம் திரும்பி, ஆனால் ஒரு நாள் மனம் திரும்பி நான் வாழ்க்கை மாறிடுச்சுங்க, ஆண்டவருக்குள்ள நான் வரணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு வந்தான். அப்போ அந்த பாஸ்டர் வந்து பாப்பாடா காப்பாத்திட்டங்களா, நான் பண்ண எந்த பிரசங்கம் ஒன்று மாத்துச்சு, நான் சொன்ன எந்த ஆர்குமெண்ட் ஒன்று மனசுக்கு மாத்துச்சு, எந்த பாயிண்ட் ஒன்று தொட்டுச்சு, கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஐயா, நீங்கள் சொன்ன எந்த பாயிண்ட்டை என்னை மாற்றலை. உங்கள் சர்ச்சில் முன்னாடி ஒரு கண்ணு தெரியாத ஒரு கிளவி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அது நடந்து போகும்போது அது பிடிச்சி கொஞ்சம் நடத்து இப்படி கீழே வலிக்க விழுந்து அது கை பிடிச்சேன். அது பிடிச்ச உடனே என் கையை அது பிடிச்சிட்டு, என் ரட்சகரை நீ தெரிஞ்சுக்கிட்டியா, என் ரட்சகரை நீ தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு உலகிட்டே போச்சு. அது போய் நீ அது அது என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நைட்டெல்லாம் அந்த கேள்வி என் மனசில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வச்சு தான் ஆண்டவர் என் இருதயத்தை மாற்றினார். பாருங்களேன், இவர் பெரிய பிரசங்கி அப்படி இப்படி எல்லாம் பண்ணி மாற்றலை, பலவீனத்தை கொண்டு தான் ஆண்டவர் வேலை செய்யறது, வல்லமையா வேலை செய்யறது. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் இதில் ஒன்று படிச்சுக்கணும். இந்த அஞ்சு கல்லுகள் வந்து ஒரு விதத்தில் பலவீனத்தை குறிச்சாலும் நம்ம கிட்ட இருக்கிற காஸ்பல் சத்தியங்களை நம்ம ஒருபோதும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இந்த கேட்டகிசம்ல நீங்கள் கடிச்சுக்கிற வாலிபர் படிச்சுக்கிற சத்தியங்கள் இல்லைங்களா, இல்லை இந்த மெயின்மேன் படிச்சுக்கிற சத்தியங்கள், சபையில் நீங்கள் படிக்கிற சத்தியங்களை ஒருபோதும் சாதாரணமாகவே எண்ணாதீங்க. ஏன்னா இது பைத்தியகாரமாக உலகம் பார்த்தாலும், இது பலவீனமாக உலகம் பார்த்தாலும், காஸ்பிளை இந்த காஸ்பிளை வச்சு தான் பெரிய கோலியாத்துக்களை அவர் வீழ்த்துருது. நம்ம அப்படி பார்க்குறோமா? என் சின்ன சத்தியம் தானே, இதை சொல்றதுனால என்ன ஆகும், ஆண்டவர் உங்களை தூண்டினார்னா அந்த கல்லை எடுத்து அடிங்க. எந்த சத்தியத்தையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒரு சத்தியத்தை சொல்லணும்னு உங்களுக்கு வரும்போது அதை சொல்லுங்க. அநேக நேரத்தில் ஆண்டவர் அதை பயன்படுத்துவார். இப்போ இந்த யங் பீப்புளுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்ன, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் பேசும்போது, யாராவது வேலை செய்யவங்கிட்ட பேசும்போது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்களை இன்வைட் பண்ணுங்க. ஏதாவது ஆண்டவரை பத்தி ரெண்டு வார்த்தைகளை சொல்லி இன்வைட் பண்ணுங்க. நம்ம ஏன் அப்படி சொல்றது இல்ல, நமக்கே நம்ம வச்சிருக்கிற கல் இதை இதை வச்சுட்டு இந்த கோலியாத்தை எப்படிங்க அடிக்க முடியும், இதை பலவீனமா நம்ம ஃபீல் பண்றோம். காஸ்பல் அதனாலதான் மாத்தணும், இப்போ இருக்கிற அட்வான்ஸ்டு வேர்ல்டுக்கெல்லாம் மாத்தணும். ஒன்னும் மாத்த வேண்டியது இல்ல, இந்த கரடு முரடான கல்லை வச்சுதான் அவர் கோலியாத்துக்குள்ள விழுத்துது. அடிக்கிற நம்மனால இல்ல, அந்த கல்லுனால இல்ல, கிரியேட் செய்கிற தேவனாலேயே அவன் விழுவ முடியும். அந்த நம்ம ஒருபோதும் நம்ம அறிஞ்ச சத்தியத்தை நம்ம தரைக்குறவா எடப்போடக்கூடாது, பலவீனம் நினைக்கக்கூடாது. உலகம் பைத்தியக்காரன் நினைக்கக்கூடிய சுவிசேஷத்தை தான் ஆண்டவர் ரட்சிக்க பயன்படுத்து. பாருங்களேன், அதுல ஒரு பயன்பாடை நம்ம படிச்சுக்கணும். ஒருபோதும் அத என்னதான் ஒரு நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடாது, நம்ம சத்தியங்களை அதை நம்ம ஒரு பயன்பாடா நம்ம படிச்சுக்கணும். ஓகே, அவர் போய் நிக்கிறாரு, ஒரு பலவீனத்தின் வல்லமையை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அந்த பலவீனத்தை ஆண்டவர் அங்க வல்லமையை பயன்படுத்துவார். அடுத்ததாக 45 தாவீதுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலையில தான் நம்ம படிச்சோம், பலவந்தமான வைராக்கியத்தை பார்க்கணும். பலவந்தமான வைராக்கியம் அவர் பேச்சுல எப்படி தெரியுது பாருங்களேன். தாவீதுக்கு பெரிய கோபம் வருது. ஏன் தாவீது இந்த அளவுக்கு துணிஞ்சு வந்து உயிரை பணைய வச்சு இவர் ஏன் செய்யறாரு? சின்ன பையன், இன்னும் வாழ்க்கையே நீ பார்க்கலையப்பா, சவுண்ட் பார்த்து இன்னும் ஒண்ணுமே பார்க்கலையே, போப்பா யாராவது வயசானவங்களை அனுப்பலாம், இப்பதானே வாலிப, நீ ஏன்பா சூசைட் பண்ணிக்க, ஏன் உயிரை பணைய வச்சு நீ போற அப்படின்னா, தாவீதுக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த ரிவார்டு கொடுக்குவாங்கன்னு பிரச்சனை இல்லை, ரிவார்டை சம்பாதிக்கணும்னு அவர் போல, அவருக்கு இருந்த பெரிய பிரச்சனை அதுல சொல்றாரு பாருங்களேன், ஜீவனுள்ள தேவனை நீ நிந்தித்தாய், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நீ நிந்தித்தாய், அது என்னால தாங்க முடியல, அது என்னால பொறுக்க முடியல. அதான் காரணங்க, அவருடைய ஆழமான காரணம் அது வந்து அவருடைய ரா நர்வை தொடுதுன்னு சில பேர் சென்சிட்டிவ், அதை தொட்டா ஒண்டி அவனால் தாங்கவே முடியாது. அந்த மாதிரி தாவீதுக்கு அந்த ஆத்திரம் கோபம் வந்தது காரணம், அவன் அங்க உட்கார்ந்துகிட்டு ஜீவனுள்ள தேவனை அவமானப்படுத்தி கேவலமா பேசினான், அதுதான் அவருக்கு வந்துச்சுக்கோ, அதுதான் அவருக்கு வந்துச்சுக்கோ. இந்த விருத்த சேதனம் செய்யப்படாதவன், அவன் எப்படி ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அவன் நிந்திக்க முடியும்? இது ஒரு ஒரு கெட்ட சகுனம்னுவாங்க, கெட்ட சகுனம் கோலியாத்துக்கு, ஒரு கெட்ட சகுனம். ஏன்னா கோலியாத்து தாண்டி அவங்களுடைய ஊர் சரித்திரமே ஒழுங்கா தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஏன் ஜட்ஜஸ் ஒன்னு சாமியில ஒழுங்கா அவன் படிச்சு அவனுடைய சரித்திரத்தையே பிலிஸ்திய சரித்திரத்தை பார்த்திருந்தா, இந்த பிலிஸ்திய தேசம் இதை பண்ண பார்த்துச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய உடன்படிக்கையை எடுத்துட்டு போய், உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போய் அவங்களுடைய தேவர்களுடைய கோயில வச்சுச்சு. என்னாச்சு? தேகான் அவங்களுடைய தேவன் என்னாச்சு? அடுத்த ஒரு நாள் வச்சுட்டு போய் மூடிட்டு அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க, அவன் முகம் குப்புறையா கீழே விழுந்துருந்துச்சு அந்த தேவான் கோயில். சரி, அடுத்த நாள் அதே இடத்துல எடுத்து வச்சுட்டு போய் மூடிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து வராங்க. என்ன நடக்குது? அடுத்த நாள் அந்த தேவானுடைய தலை வெட்டி போய் கால் கை ஒரு இடத்துல விழுந்து அவன் உடம்பு முண்டை ஒட்டி அங்க கிடக்குது, அப்படி ஆகி போச்சு இல்லைங்களா. அதே அவன் அது கொஞ்சமாவது தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அவனுக்கு வந்த வாத, அதுக்கு வந்த வேதனை, ஊர் ஊரா கட்டிங்க வந்து எவ்வளவு வேதனைப்பட்டாங்க, அதுக்கெல்லாம் பரிகாரம் எப்படி கிடைச்சிச்சு அவங்களுக்கு? ஆண்டவரை மரியாதையோடு பலி செலுத்தி அவருக்கு தங்கம்லாம் வச்சு மரியாதையெல்லாம் பண்ணி அந்த உடன்படிக்கை பெட்டி அமைச்சாங்க. இவர்கிட்ட வம்பே வச்சுக்க கூடாது. அந்த பாடத்தை கோலியாத்து அம்மா அப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்துருந்தா இன்னைக்கு அவன் பொழைச்சிருக்கான். ஏன்? கெட்ட சகுனம் வந்துருச்சு, அவங்க செஞ்ச தப்பை இவன் திருப்பி செய்யறான். ஏன்? அந்த விக்கிரத்துக்கு என்ன ஆச்சோ அதுதான் இவனுக்கு நடக்கும். முகம் குப்புற கீழே உழுவ போறான், அவன் தலை வெட்டுண்டப்பட போகுது. அந்த விக்கிரம் எப்படி தலை போச்சு, அந்த மாதிரி இவனுக்கும் போப்பாரு. கெட்ட சகுனம், அது தாங்க முடியல. தாவீதின் மூலமா செய்யறாரு சரிங்களா, தாவீதுக்கு தாங்க முடியல. அதாங்க தாவீதுக்கு ரொம்ப கோபம். தாவீது கோலியாத்துக்கு தெரியல, யெகோவா அவன் நிந்திக்கிறது எவ்வளவு பெரிய பயங்கரம். ஆனா தாவீதுக்கு தெரியும் நிந்திக்கிறது எவ்வளவு பெரிய பயங்கரம். அதான் அவன் ஸ்பீச் பாருங்களேன், எவ்வளவு பலவந்தமான வைராக்கியம் கொண்டிருக்கு. 45 வசனத்துல அவர் சொல்றாரு, அதற்கு தாவீது, நீ நாய் மாதிரி நாய் வரட்டலான்னு குச்சி எடுத்துட்டு வந்திருக்கிறியா, வாவுன சதையெல்லாம் புடுங்கி பறவைகளுக்கு தீனியா கொடுக்கறேன்னா, அதற்கு தாவீது பிலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த, இதான் பிரச்சனை. நீ நிந்தித்த இஸ்ரேவேலுடைய ராணுவத்துக்கு படிங்க.
அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்.
அவனுக்கு அதான் கோபம், அதான் கோபம். அவனால ஆத்திரம் தாங்க முடியல. நான் எனக்காக நான் சண்டை போட்டுக்கிட்டு இல்ல, நான் எனக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்ல. ஜீவன், நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவன், அவருக்கு இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சேனைகளும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லா காணுகிற காணாத எல்லா சேனைகளும் அவர் தான் கர்த்தர் எல்லாத்துக்கும். அவர் இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கையில ஜீவனுள்ள தேவனுடைய சேனையா அவர் இருக்கிறார். அவரை நீ நிந்தித்திருக்கிறாய், அதனால அவருக்காக நான் சண்டை போடுவர், அவருடைய நாமத்தில் வர, அவருடைய சார்பாக வர, அவருடைய சார்பாக வர தான் அவர் சொல்றாரு பாருங்கள. தொடர்ந்து படிங்க.
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள்.
நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். இன்னைக்கு நான் செய்யறது வந்து நாளைக்கு எல்லாருமே தாவீது எவ்வளவு பெருசுன்னு பேசிக்கிறதுக்காக இல்ல. இன்னைக்கு நடக்க போற ஒரு காரியம் வந்து அவர் என்ன சொல்றாரு, பூலோகத்தர் யாருமே, ஆண்டவர் அறியாத எல்லோருமே இந்த விஷயத்தை நாளைக்கு ஹெட்லைன்ஸ் வரும்போது இஸ்ரவேல்ல மெய்யாக ஒரு தேவன் இருக்கிறாருன்னு அவிவிசுவாசிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளும்படிக்கு நான் வரேன். அது மாத்திரம் இல்ல, இங்க சுத்தி நிக்கிறாங்களே சேனைகள் எல்லாம் பயந்து நிக்கிறாங்களே, இதை பார்த்துக்கிட்டு நிக்கிற சேனைகள் தேவனுடைய அவனுடைய அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய சேனைன்னு சொல்லிக்கிட்டு அவர் மேல விசுவாசம் இல்லாம இருக்கிறார்களே, அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவர் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும். அவருடைய பேருக்காக வர, இது அவருடைய பேரை தான் அவருடைய பலவந்தமான வைராக்கியம், பலவந்தமான வைராக்கியம். ஏன், யெகோவாவுடைய பேர் ஒரு ஆபத்துல இருக்கு, அவர் அவமானப்படுற ஒரு நிலையில இவன் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இது எவ்வளவு எனக்கு முக்கியம்னா, அதனால இவன் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவன் உயிரை கூட பணைய வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு வலிக்குது பாருங்களேன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தாங்க ஆண்டவர் பயன்படுத்துவார், இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் ராஜாவாக்குவார் பாருங்களேன். எந்த அளவுக்கு நம்ம கேட்டுக்கணும், அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரா நர்வா. ஆண்டவர் அவமானப்படும் போது, ஆண்டவர் கேவலப்படும் போது, அதுக்கு அதை பார்க்கறத விட நான் போய் உயிரே விட்டுறலாம் என்ற அளவுக்கு நமக்கு ஆண்டவருடைய மகிமையின் மேல அக்கறை இருக்கா பாருங்களேன். தேவனுடைய மகிமை எனக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியம்னா அதுக்காக உயிரை கூட வைக்கிறதுக்கு, பணையா வைக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், உயிரை கூட வச்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம். சரி, அதை பேசி தைரியமா பேசும் போது கோலியாத்துக்கு ஒரே கோபம் வந்துருக்கு. கோபம் வந்துட்டு பாருங்க, அவருடைய பியர்லெஸ் ஸ்பீச்சை பார்க்கிறோம். வா வா வா, உன்னை நான் இந்த பறவைகளுக்கு தீனியா கொடுப்பேன்ற சின்ன பையன் நின்றுக்கிட்டு அந்த பெரிய மலை மாதிரி உருவத்தை பார்த்துட்டு, உன்னை மாத்திரம் இல்லை உன் பின்னாடி நிற்கிற சேனைகளுக்கும் இன்னைக்கு கொன்று அவங்களுக்கு தீனியா மாறப்போகுது. இவங்களை பார்க்கும்போது சின்னதா இருந்தாலும் கோமா வருது கோலியாத்துக்கு. வந்து அவனை வெட்டலான்னு உடனே பாருங்களேன், அது வரும்போது கம்பீரமா இங்கிலீஷ்ல ஒரு கோஷத்துல வருது, அவன் எந்திரிச்சு நடந்து கிட்ட வரான். எவ்வளவு பயங்கரமா இருக்கும், ஒரு மலை கிட்ட வர மாதிரி நல்லா பேசலாம், ஆனா ஆபத்து வரும்போது ஓடிடலான்ற மாதிரி தாவீதுக்கு அப்படி இல்லை. தாவீதம் முன்னாடி ஓடி வர, தாவீதம் முன்னாடி ஓடி வர்றத பாக்குறோம், பின்னாடி பின்வாங்கி போல. யோசிச்சு பாருங்க, முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் போது அந்த அது அது ஆபத்து கிட்ட வருது. கொஞ்சம் எவ்வளோ ஒரு 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 திறமை இருக்கணும், எவ்வளோ ஒரு விசுவாசம் இருக்கணும். கையெல்லாம் நடுங்காது சில நேரத்தில், அந்த கையெல்லாம் நடுங்கும் போது குறிப்பாக அடிக்க முடியுமா, அந்த நேரத்துல ஆபத்து வருது, மலமாலி நம்ம மேல வருதுன்னா காமா அவன் ஜோப்ல இருந்து ஒரு கல்லை எடுத்து அந்த ஸ்லிங்ல வச்சு குறிப்பாத்து கரெக்டா அடிக்கலாம். அது இருதயம் ரொம்ப உறுதியா இருந்தா தான் முடியும், இல்லைன்னா கை காலெல்லாம் நடுங்க. ஆபத்து வருது, உயிரே போக போகுதுன்னா காமா கைய பார்த்து கரெக்டா குறிப்பாத்து எங்க இடங்குதுன்னு பார்த்து அடிக்கிறானா, ஒரு ஸ்ட்ராங் ஃபேத் வேணும், அசையாத ஒரு நம்பிக்கை உறுதி வேணும். அப்படி உறுதி இருந்து என்ன பண்றாரு, குறிப்பாத்து ஒரு 2 இன்ச் கல் இருக்கலாம், சில பேர் எழுதி இருக்கிறாங்க, அது ஜோர அடிக்கும் போது ஒரு நேரத்துல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும், வீசுற விதத்துல 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் ஒரு புல்லட் மாதிரி கோலியாத் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் சரி, அந்த ஹெல்மெட்ல ஒரு டிசைனா ஏதாவது ஒரு ஓட்டை இருந்திருக்கும், அந்த ஓட்டையில போய் உளுந்து மனுஷனுக்கு போய் நெத்தியில கல்லு உள்ள போகுது, அந்த அளவுக்கு ஸ்பீடா புல்லட் அடிக்கிற மாதிரி போய் அடிச்சு அடிக்குது. அப்படியே தலை சுத்தி மனுஷன் முகம் குப்புற கீழே விழுற, முகம் குப்புற கீழே விழுந்து தாவீது பாருங்களேன், எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை ஓடி போய் இவர் கத்தியை எடுத்துட்டு வரல, அவன் போய் கோலியாத் கத்தியை எடுத்து கோலியாத் தலையை வெட்டுறான். கோலியாத் தலையை வெட்டுறதை நம்ம பார்க்கறோம், ஒரு கம்ப்ளீட்டா அதை அழிக்கிறத நம்ம பார்க்கறோம். கோலியாத்துடைய மரணம் பயங்கரமா அந்த நாளத்துல சம்பவிக்கிறத பாக்குறோம். பாருங்களா, ஒரு சின்ன பலவீனமான பொடியன் எவ்வளவு பெரிய ராட்சசத்தை வீழ்த்தின ஒரு கதை, ஒரு கதையை நம்ம பார்க்கறோம். ஓகே, இதோடு நம்ம இந்த பகுதியை முடிக்கலாம். 2 பயன்பாடுக்கு நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பகுதியில் நம்ம என்ன படிச்சுக்கிறோம், கதை நல்லா இருக்குது, இந்த கதையை சண்டே ஸ்கூலில் அடிக்கடி கேட்குறோம், படிக்கிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறோம். ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன பாடத்தை படிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். பாடத்தை படிக்கிறது முதலாவது வந்து, இந்த பகுதி வந்து ஒரு ஒரு ரொம்ப டைப்பாலஜி நிறைந்த ஒரு பகுதி, அதாவது ஒரு ஒரு மீட்பின் ஒரு ஓமை மாதிரி, மீட்பின் ஓமை. எப்படி ஆபிரகாம் வந்து தன்னுடைய சொந்த மகனை பலி கொடுக்க எடுத்துட்டு போனது, ஒரு தேவகுமார் ஆண்டவர் வந்து பிதா தன்னுடைய குமாரனை கொடுக்கறதுக்கு ஒரு ஓமையா இருக்கோ, அதே மாதிரி இது ஒரு அருமையான ஓமை, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அருமையான ஓமை. தன்னுடைய சொந்த சகோதரங்க, தன்னுடைய சொந்த ஜனங்க தன்னை அவமானமா கேவலமா நடத்தி, நீ ஒரு கார்பெண்டர், உங்களுடைய பிரதர்ஸ் ஏன் கூட தானே இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் ஏன் கூட தானே இருக்கிறாங்க, இவன் எப்படி நம்மளை காப்பாத்துவான், அவர் ரிஜெக்ட் பண்ண மாதிரி தாவீதை ரிஜெக்ட் பண்றாங்க, எலியாப் சவுல் இல்லைங்களா, கோலியாத்தே அவரை பார்த்து கேலி பண்ணாங்க, ஆனா அவனைத்தான் பயன்படுத்தி ஆண்டவர் விடுதலை அன்னைக்கு கொடுத்தார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு நடந்த அவமானத்தையும் நம்ம இங்க பாக்கிறோம். ஒரு நல்ல மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு நல்ல மெய்ப்பன், இயேசு கிறிஸ்துடைய பிக்சரை இங்க பாக்கிறோம். தன்னுடைய ஆடுகள் ஆபத்துல இருக்கும் போது தன் உயிரையும் பணைய வைத்து காப்பாற்ற வருகிறார். அவர் மேய்ச்ச ஆடு மாத்திரம் இல்ல, இங்க வந்து இஸ்ரவேல் வந்து யெகோவாவுடைய ஆடுகளாக அங்க ஆபத்துல நிக்குது. அங்க வந்து கோலியாத் வந்து அவங்க மிரட்டிக்கிட்டு இருக்கான், கோலியாத் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது எப்படி கிறிஸ்து வந்து நம்மள பிசாசு வந்து மிரட்டிக்கிட்டு நம்மளை அழிக்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கிறிஸ்து வந்து நம்மளுக்காக ஒரு வெற்றியை நிகழ்த்தினாரோ, அதே மாதிரி தாவீது வந்து செய்யறத பார்த்தோம். பிக்சர் ஆஃப் கிரைஸ்ட் இல்லைங்களா, அவங்கள விடுதலை செய்யறத பார்த்தோம். இன்னொன்னு, எந்த ஆயுதத்தை வச்சு கோலியாத்து தாவீதை அழிக்கணும் வெட்டணும்னு பார்த்தானோ, அதே ஆயுதத்தை வச்சு தாவீது கோலியாத்தை அழிச்சதை நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இதே தான் எபிரேயர் 2:14 நமக்கு சொல்லுது. இந்த வசனத்தை படிங்க, கிறிஸ்து இதைத்தான் செஞ்சாருன்னு நமக்கு சொல்லுது.
மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழைக்கும்படிக்கும், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு.
அதே பட்டயத்தை வாங்கி தாவீது கோலியாத் தலையை வெட்டின மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாராம், பிசாசுனுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன, மரணம். மரணம் நீங்கள் மெய்யாகவே சாவீங்க, நம்ம வாழ்க்கையெல்லாம் மரணத்தினால மரண பயத்தினால் நம்மளை கட்டுப்படுத்துகிறவன். அவன் ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்துல அழிச்சிடலான்னு பார்த்தான். பாருங்களேன், அவன் குதிகாலை கடிக்கும் கடிக்கும் அந்த சர்ப்போன்ற மாதிரி மரணத்துல அவன் அழிச்சிடலான்னு பார்த்தான். ஆனா அதே மரணம், எந்த மரணத்துல அழிக்கலான்னு பார்த்தாலும் அதே மரணத்தை அவர் அடைந்து அந்த மரணத்தை ஜெயித்து வந்து பிசாசின் வல்லமையை அவர் முறியடிச்சார் உயிர்த்தெழுதலினால். அந்த பிக்சரும் இதுல அருமையா பார்க்கணும் பாருங்களேன். எந்த ஆயுதத்தினால கிறிஸ்து அழிக்கலான்னு பிசாசு பார்த்துச்சோ, உயிர்த்தெழுதுனால அந்த ஆயுதத்திலேயே பிசாசுடைய வல்லமை அவர் முடியடிச்சார். 15வது வசனத்துல வருது பாருங்க, இன்னும் தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை.
ஆதலால் அவர் தேவ சுதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றையும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ சாயங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும்
போன வாட்டி சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம போராடுகிற கோலியாத்துங்க எது? ஆண்டவரை நிந்திக்கும்படி, ஆண்டவரை அவமானப்படுத்தும்படி, நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துல முன்னேறாதபடிக்கு நமக்கு பெரிய தடையா நிக்கிற ராட்சச மாதிரி நிக்கக்கூடிய கோலியாத்துங்க எது? அதை நாம் வீழ்த்து, அது 40 நாளா அவங்களை தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சேன்னு இருக்கு. அதே மாதிரி பல நாட்களா நமக்கு இயேசு கிறிஸ்துவ 40 நாள் பிசாசு சோதிச்ச மாதிரி நமக்கும் அந்த மாதிரி சோதனைகள் வரலாம். அதை பார்த்து நம்ம நடுங்கக்கூடாது, விசுவாசத்துல அதை சந்திக்கணும், அதை ஜெயிக்கணும். எப்படி ஆண்டவர் எப்படி ஒரு கோலியாத்துக்களை வீழ்த்துறது? இதுல மூணு பிரின்சிபல்ஸை நம்ம பார்த்து கத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கோலியாத்துக்களை நம்ம வீழ்த்தணும்னா முதலாவது நமக்கு ஒரு ஆவிக்குரிய பார்வை இருக்கும், ஒரு தியோசென்ட்ரிக்கல் வியூ. நான் போன வாட்டி சொன்னேன், அதாவது தேவனை மையமாக கொண்ட பார்வை. முதலாவது நம்ம வாழ்க்கையில கோலியாத்துக்கள் அசாதாரணமான சூழ்நிலைகள், ஆண்டவரை நிந்திக்கும்படி, நம்ம ஆண்டவருடைய வழியில முன்னேறாதபடிக்கு இருக்கக்கூடிய காரியங்களை தான் நம்ம வாழ்க்கையில கோலியா இல்லைங்களா? ஆண்டவரை அதை நம்ம மேற்கொள்ளணும்னா முதலாவது நமக்கு ஆவிக்குரிய பார்வை இருக்கும். பாருங்களேன், தாவி இதுக்கு இருந்தது அவர் வீழ்த்தினது காரணம் என்ன? மற்ற மனுஷர்கள் மாதிரி அவர் பார்க்காம அவர் என்ன பார்த்தாரு? அந்த ஆவிக்குரிய பார்வையில, ஒரு தேவ மையமாக கொண்ட பார்வையில் அவர் பார்த்தார். மற்றதெல்லாம் ஐயோ ராட்சசன் நிக்கிறான்னு பார்த்தாங்க. இவர் என்ன பார்த்தாரு? அவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர். இவங்கெல்லாம் ஐயோ மறந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எப்படி பார்க்கறான்? இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, இவர் பயந்துகிட்டு இருக்கிறவங்கள பாருங்களேன். அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. அவங்க பிலிஸ்தியர் ராட்சசன் பார்க்கறான், இவர் வந்து விருத்த சேதனம் செய்யப்படாதவர். இவங்க கோலியாத் வந்து சவுலுடைய வேலைக்காரங்களே அப்படின்னு அவரை பார்த்து திட்டுறான். ஆனா இவர் அவங்கள ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள். அந்த ஆவிக்குரிய பார்வை நமக்கு இருக்கணும். ஆண்டவர் பார்க்கிற மாதிரி காரியங்களை நம்ம பார்க்க கத்துக்கணும். முதல்ல அந்த பார்வை நமக்கு இருக்கணும். அங்கதான் ஆரம்பிக்கிறது. நம்ம வாழ்க்கையில கோலியாத்துக்களை நம்ம ஜெயிக்கணும்னா ஆவிக்குரிய பார்வையில பார்க்க கத்துக்கணும். ரெண்டாவதாக அந்த பார்வையோடு நிக்கிறது இல்ல, அது பிராக்டிக்கலாக செயல் விசுவாசத்தோடு செயல்படணும். அதை மேற்கொள்றதுக்கு தாவீது அதை பார்த்துட்டு சவுல்கிட்ட போய், சவுலே நீங்கள் போய் எப்படியாவது போர் செய்யுங்க, சேனைகளே போங்க, சண்டை போடுங்க அவங்க கிட்ட, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆர்மி, போங்க, குட் லக், அதை சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, தன் உயிரே பணைய வச்சு அதுல இறங்கி தன்னுடைய விசுவாசத்தை செயல்னால காட்டலையா, போர் செய்து காட்டலையா, தன்னால என்ன முடியுமோ அதை செஞ்சு காட்டலையா? 5 கல்லு தான், இந்த ஸ்லிங்கு தான் எடுத்துட்டு போறேன், பலவீனம் தான், ஆனா இதுல வெற்றி ஆண்டவர் கொடுப்பார் எனக்கு. என்னால முடிஞ்சதை நான் செய்வேன், எனக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த கோலியாத்தை வாழ்க்கையில வீழ்த்துவார். செயல்தான் கிரியை இல்லாத விசுவாசம். முதலாவது விசுவாச பார்வை ஒண்டி இல்ல, விசுவாச செயலும் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் பார்த்த மாதிரி தேவனை மையமாக கொண்ட பார்வை, ஆவிக்குரிய பார்வை இருக்கணும். ரெண்டாவதாக அந்த விசுவாச செயல் இருக்கணும். அடுத்ததாக மூணாவது நம்ம வாழ்க்கையில கோலியாத்துக்களை வீழ்த்தணும்னா நம்முடைய அந்த வீழ்த்தினுடைய நோக்கம், கவனம் எல்லாமே தேவனுடைய மகிமையா இருக்கிறது. ஏன் கோலியாத்தை வீழ்த்தணும் நம்ம வாழ்க்கையில? கோலியாத்தை தாவீது அன்னைக்கு அடிக்க போனாரு, இந்த மாதிரி ஒரு சான்ஸ்க்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் கோலியாத்தை வீழ்த்தினா நேஷனல் ஹீரோ ஆயிடுவேன், நான் உரலாயம் பேர் இருக்கும், எல்லாரும் என்ன புகழ்வாங்க. அதுக்காக போனார் மனுஷன். அவர் ரத்த கொதிப்பு அந்த மனுஷனுக்கு வந்தது காரணம் என்ன? தேவன் மகிமைப்படணும், தேவன் நிந்திக்கப்படுறாரு, தேவன் மகிமைப்படணும். நம்ம வாழ்க்கையில கோலியாத்தை வீழ்த்த முடியாததுக்கு நமக்கு இருக்கிற பிரைமரி காரணம் இதாங்க. ஏன் கோலியாத்தை வீழ்த்தணும்? ஏன் அந்த பாவத்தை நான் மேற்கொள்ளணும்? ஏன் அதை சாதிக்கணும்? இதை என் பேர் வரணும் பெருசா, நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும், நான் பெருசா அடைஞ்சிட்டேன், நான் பெருசா சாதிச்சுட்டேன்னு பேர் வரணும். அதனாலதான் கோலியாத்துக்கு முன்னாடி உழுந்து கிடக்கிறோம். நம்முடைய மோட்டிவ் சரியா இருக்கும், நம்முடைய நோக்கங்கள் சரியா இருக்கும், இதான் இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம வாழ்க்கையில கோலியாத்தை வீழ்த்த பாக்குறோம்? என் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடணும், சக்சஸ்ஃபுல்லா நான் வாழணும், தப்பான நோக்கம். என் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி மற்ற கிறிஸ்தவர்கள்லாம் என்ன சிறப்பா பார்க்கணும், எவ்வளோ உயர்ந்த கிறிஸ்தவர் இவரு அப்படின்னு பார்க்கணும். ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனைகள்? பெரிய காரியத்தை நான் ஆண்டவருக்காக சாதிக்கணும், இல்லை இதெல்லாம் ராங். அவர் சொல்றாரு பாருங்களேன், கோலியாத்தை பப்ளிக்கா வீழ்த்தினதுக்கு காரணம் ரெண்டு காரணம். இந்த பூமியில இருக்கிற எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஜீவனுள்ள தேவன் இங்க இருக்கிறாரு. ஆண்டவர் அறியாதவங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு அவரை நம்பாதவங்களுக்கு மேல ஒரு புத்து உயிரோ உயிருள்ள தேவன் இவங்களுக்கு நம்பிக்கை வரும், கடவுள் மகிமைப்படும். அதான் நோக்கம், ரைட் மோட்டிவ் இல்லைங்களா? ஆவிக்குரிய பார்வை, அந்த விசுவாச செயல், ரெண்டாவது சரியான நோக்கம். அது இருந்தா நம்ம வாழ்க்கையிலயும் கோலியாத்துக்களை வீழ்த்தலாங்க, நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகளையும் நம்ம மேற்கொள்ளலாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நம்ம மேற்கொள்ளலாம் விசுவாசிகளாக. ஒரே ஒரு கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு பையன் 14 வருஷத்துல அவன் சாட்டர்டே வந்து நல்லா குடிச்சு வெறிச்சு கார்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டு அடுத்த நாள் காலையில வந்து அவனுக்கு சர்ச்சில் கன்ஃபர்மேஷன், அந்த பாரம்பரிய சர்ச்சில் பண்ணுவாங்க இல்லையா கன்ஃபர்மேஷன், அதை போய் அட்டன் பண்ணுறதுக்கு அவன் போகிறான். அவங்க அப்பா நல்லா குடிச்சிட்டு நைட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கூட குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா அந்த கன்ஃபர்மேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்த அந்த துக்கம், அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துமே இப்படிலாம் இருக்குமேன்றது எதுவுமே அவனை பாதிக்கலை. இன்னும் அவன் தொடர்ந்து என்ன செஞ்சான், அந்த கன்ஃபர்மேஷன் எடுத்து அதுக்கு பயங்கர பாவங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தான். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் காணிக்கன்னு அவங்க அப்பா சேர்ச்சி கொடுத்து அனுப்புறதுல ஒரு 10% ஆண்டவர் கொடுக்கணும். இவர் அவங்க அப்பா கொடுக்குற பணத்தில் அதில் அவன் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெறும் 10% தான் சேர்ச்சுக்கு போடுவான். அவங்க அப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொடுனான். அந்த மாதிரி சேர்ச்சிலையும் திருடிக்கிட்டு 16 வயசில் ஜெயிலுக்கு போய், ஜெயிலில் பல வருஷங்கள் திருட்டு நாள் ஜெயிலுக்கு போய், அவங்க அப்பா அதனால் ரொம்ப அவனை அடித்தாரு, அடித்து ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை அவன் தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் 20வது வயசில் ஒரு சின்ன ஒரு அசம்பிளி தான், அங்கே போய் ஆண்டவரை பற்றி கேட்டு கேள்விப்பட்டு அவனுக்கு உண்மையான விசுவாசம் வந்து ஆண்டவரை நம்பி அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு புக்கை அவர் படித்தார். புக்கை படிச்சுட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் அவர் ஓப்பன் பண்ணணும், ஆர்ஃபனேஜ் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, எல்லார் மாதிரி நான் ஆர்ஃபனேஜ் செய்ய மாட்டேன், எப்படி செய்ய போறேன்னா என்னால் முடிஞ்ச எல்லா பணத்தையும் அதில் போடுவேன். அது போட்டுட்டு மற்ற ஒருத்தர்கிட்டையும் இந்த ஆர்ஃபனேஜ் நடக்கிறதுக்கு பணத்தை கேட்க மாட்டேன். ஏன்? இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் ஜீவனை தேவனை அறியாத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாருன்னு அவரை நம்புறவங்கன்னு சொல்லுகிறவங்களும் தெரிஞ்சுக்கணும், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். நம்ம ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர் சொல்லி அவர் வாழ்க்கையெல்லாம் ஒருத்தர்கிட்டையும் ஒரு பணமும் வாங்காம அந்த ஆர்ஃபனேஜை நடத்தி முடிச்சார். அவர் பேர் தான் ஜார்ஜ் முல்லர். அவர் வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பிரேஷன். பெரிய ஆர்ஃபனேஜ் அவர் நடத்தினார். அந்த ஆர்ஃபனேஜ் இது வாழ்க்கையெல்லாம் நடத்தி முடிச்சாருன்னா ஒருத்தர்கிட்டையும் பணத்தை கேட்கலையா? ஏன் எப்படி எப்படிங்க நடத்தி முடிச்சாருன்னா, அந்த ஆர்ஃபனேஜுடைய மோட்டிவே என்னதான், ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், நம்ம ஜபத்தை கேட்டு நம்ம தேவைகளை சந்திக்கிற தேவன், அவர் நம்மளை பார்த்து நம்ம ஜபத்தை கேட்கிற தேவன் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமாக இந்த ஆர்ஃபனேஜ் இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த ஆர்ஃபனேஜ் நடத்தினான். பாருங்களேன், அது சிறப்பாக நடந்தது, பெரிய ஆர்ஃபனேஜா இருந்துச்சு. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். நம்ம அந்த மனுஷன் எவ்வளவு மோசமா இருந்தவன், ஆண்டவர் அந்த அவருடைய அந்த ஆற்றலை நடத்தின மோட்டோ தான். தாவீதர் எழுதின அந்த வசனத்தினாலதான் அவருக்கு ஊக்கம் வந்துச்சான். என்ன, பூமியில எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஜீவனுள்ள தேவன் இங்க இருக்கிறார், அவருக்கு ஜபத்தை கேட்கிறவர், பதில் கொடுக்கிறவர். ரெண்டாவதாக ஆண்டவரை தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கணும், அவர் பேரளவுக்கு விசுவாசிச்ச பிரயோஜனம் இல்லை, அவர் உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவன் உண்மையா அவர் விசுவாசிக்கும். இந்த ரெண்டு காரியத்துல அவர் மகிமைப்படுத்தணும், அதுக்காகத்தான் அதை நடத்தினார். அவருக்கு ஊக்கம் கொடுத்தது இந்த பகுதி. அந்த மாதிரி ஊக்கம் நமக்கும் கொடுக்கணும். நாங்கள் சரியான நோக்கத்தோடு நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களை விசுவாச செயலை பண்ணும் போது எந்த கோலியாத்தும் நம்மளாலேயும் வீழ்த்த முடியாது. ஜெபம் பண்ணுங்க. நல்ல தேவனே, இந்த பகுதிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பழைய பாடல இந்த பகுதிகள் எல்லாம் எங்களுடைய ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக எங்களுக்கு ஒரு விசுவாச ஊக்கம் தரும்படிக்கு இது எழுதியிருக்கிறது. தாவீதுடைய பலவீனத்தின் வல்லமையை பார்க்கிறோம். அந்த மனுஷனுக்கு ஒரு விசுவாச பார்வை, சிறிய பையனுக்கு இருந்த விசுவாச பார்வையை பார்க்கிறோம். அந்த விசுவாச பார்வையோடு விசுவாச செயல்களை பார்க்கிறோம். அந்த செயல் சரியான நோக்கம் இருந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தணும், உம்முடைய நிந்தனையை தாங்க முடியாம செயல்படும் போது எப்படி வேலை கிரியை செய்தீன்னு பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் பல விதத்தில் அந்த ஏலா பள்ளத்தாக்கு போல் நீர் அவமானப்படுகிற ஒரு சமுதாயத்தில் வாழுகிறோம். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாருன்றது கூட எத்தனையோ பேருக்கு தெரியாமல் உம்மை நம்புகிறோன்னு சொல்லுகிறவர்களும் ஒரு பேரளவுக்கு தான் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். பயந்து மிரண்டு போய் சவுளுடைய சேனை போல் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை இந்த கதையை படித்த நாங்கள் எங்க வாழ்க்கையில் பார்க்கிற கோலியாத்துக்களை வீழ்த்த நாங்களும் ஆண்டவரே விசுவாச ஆவிக்குரிய பார்வையோடு ஒரு விசுவாச செயல்களோடு தேவனை மகிமைப்படுத்தணுன்ற வைராக்கியத்தோடு ஊக்கத்தோடு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களால் செய்ய முடிஞ்ச காரியங்களை நாங்கள் செய்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, இந்த கதை எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென். இதோடு போட்டுக்கொள்ளுங்கள்.